999 கோடி இருக்கு, வாங்கிக்கிறியா?
இல்ல இல்ல, எனக்கு 1000 கோடியா தான் வேணும்.
சரி, இப்போ 1000 கோடி இல்ல, நான் அப்புறமா வரேன் அப்படின்னு போயிட்டு, அதுக்கப்புறம் சுவாமி வரவே இல்லை. திடீர்னு ஒரு நாள் வந்தது, என்ன சுவாமி நான் 1000 கோடி கேட்டேன், 999 கோடி தான் இருக்குன்னு வரையே கலந்து போயிட்டேன், இப்ப எவ்வளவு இருக்கு? இப்ப 499 கோடி இருக்கு. 500 கோடியாவது தருவேன் பார்த்தா, நான் உனக்கு 500 கோடி தான் வேணுமா? 500 கோடியாவது பரவாயில்ல, இல்ல 499 கோடி தான் இருக்கு, இது வேண்டாம் எடுத்துட்டு போயிட்டார் சுவாமி. நாம இது வேணும் இது வேணும்னு கேட்கறதுனால சுவாமி கொடுக்க வரணும் மறந்து போயிடும் சில நேரம். எனக்கு அது வேணும் இது வேணும் அப்படின்னு கேட்கறதுனால சுவாமி உனக்கு இது வேண்டாம் போகுது அப்படின்னு வச்சுட்டு விடுறாரு. அதனால எனக்கு என்ன வேணுமோ அது நீ கொடுன்னு விட்டுட்டேன்னா சுவாமி நல்லதான் கொடுத்துருவாரு, நிறைய கொடுத்துருவாரு. 1000 கோடிக்கு 1 கோடி பரவாயில்ல, 999 கோடி இருந்தா இருக்கட்டுமே, அதுதான் உன்னோட சித்தம் தான் கொடு, நான் வாங்கிக்கிறேன். அன்னைக்கே வாங்கியிருந்தா நீங்க 999 கோடிக்கு அதிபதி. இல்ல இல்ல, 1000 கோடி ரவுண்டா வேணும். நம்ம ஆளுக்கு ஒரு பழக்கம் உண்டு தெரியுமா, ஏதாவது ரூபா பெரிய நோட்டா இருந்தா அதை உடைக்கவே மனசு வராது, கட்டா இருந்தா அப்படியே கட்ட அப்படியே இருக்கும், அப்படியே அப்படியே இருக்கும். எத்தனை நாள் இருக்க போகுது, எவ்வளவு நாள் வச்சுக்க முடியும்? நோட்டுல புது நோட்டா இருக்க, புது நோட்டா இருந்தா தான் அதுக்கு வேலையா, பழைய நோட்டுக்கு வேலையும் கிடையாதா? அப்ப நாமெல்லாம் பழசா போயிட்டுமே, நமக்கு வேலையும் கிடையாதா? இங்கே உள்ள ஆன்மா எவ்வளவு தூரம் ஈடுபாட்டோடு இருக்கோ அவ்வளவு அவ்வளவு அதுக்கான இங்க பயன் உண்டு. நீங்க எவ்வளவு சுவாமி கிட்ட இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளவு பயன்பாடு. கண்ணு 999 பூவா இருக்கு, 1000 பூ இல்ல. உடனடியா திருமாவில் வந்து நம்ம ஆளா இருந்தா பூ கொடுத்த ஒரு சண்டை போவோம், 1000 பூக்கு பண்ண வாங்கி போயிட்டு 999 பூ கொடுத்துருக்கா, என்னை ஏமாத்திட்டு நாளைக்கு வரட்டும் அவனை வச்சுக்கிறேன், பூஜையிலேயே நம்ம சண்டைக்கு மது கட்டுவோம். ஆனா திருமால் ரொம்ப அற்புதம், எங்கிட்ட கண் மலர் இருக்கியா, அதை கொடுத்துறேன். கண்ணை எடுத்து இறைவனுடைய பாதத்தில் போட்டதின் காரணமாக அவருக்கு விழி அழகர் என்ற பெயர். நிரம்ப பேர் திருமால் செல்வத்தை கொடுக்கக்கூடிய கடவுள், திருமாலா செல்வத்தை கொடுக்கக்கூடிய கடவுள் என்று பட்டியல் போட்டு தேடி தேடி திருமாலாக பார்க்கின்றார்கள். அவர்களுக்காக இந்த தகவலை சொல்கிறேன். பிரதோஷ காலத்துல திருமாலே இங்க வந்து சிவனை வழிபாடு செய்து போறார். ஏன் வழிபாட்டு போறாருன்னா ஒரு தகவல், இந்த தகவல் ரொம்ப ரொம்ப முக்கியம். நிரம்ப பேரு என்கிட்ட வந்து விண்ணப்பம் வைக்கிறாங்க, அந்த விண்ணப்பத்தை எல்லாம் நிறைவேற்றுவதற்கான யோக்கியதையை எனக்கு கொடுன்னு வந்து கேட்கிறான். நிரம்ப பேர் வந்து எங்க பணம் வேணும், செல்வம் வேணும், வீடு வேணும், வாசல் வேணும், திருமணம் வேண்டும், குழந்தை பேர் வேண்டும் என்று விண்ணப்பிக்கிறார்கள். அதை நிறைவேற்றுவதற்கான தகுதியை எனக்கு கொடு அப்படின்னு திருமால் வந்து பிரதோஷ காலத்துல வேண்டிட்டு போயிட்டு மகள் நாள்னா மிச்ச நாள்ல அவர் கொடுத்துருக்கிறது என்னன்னா இங்கே வாங்கிட்டு போனது. நம்ம நேரம் ட்ரெஷரிக்கே வந்தாச்சு, பிரதோஷ காலத்துல இங்கேயே வந்தாச்சு. இங்கேதான் சுவாமி மூச்சு விட்டு நடந்து போயிருக்காரு, அம்பாளோட ரிஷபாளோட அந்த இடத்துல இருக்கிறோம். இப்ப நாம சுவாசிக்கிற காத்து யார் சுவாசிக்கிற காத்து தெரியுமா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னால கற்பகாம்பாளும் கபாலீசனும் சுவாசித்த காற்று இப்ப நாம சுவாசிக்கிறோம். அப்ப நாம எவ்வளவு சுத்தமா இருக்கணும், உள்ள ஏதாவது அழுக்கு இருந்தா அது இந்த க்ஷணம் போயிடணும், போகணும்னு ஒரு பிரார்த்தனையோட வச்சோம்னா நிச்சயமா போயிடும். திங்கக்கிழமை இன்னைக்கு வராத பிரதோஷத்துல சுவாமியை வழிபாடு செஞ்சேன்னா ரொம்ப நல்ல செய்திகள் வரும், நல்ல சிந்தனை வளரும். சந்திரனோட வேலையே குழப்பத்தை கொண்டு வர்றதுதான். சந்திர தசை உங்களுக்கு நடந்ததுன்னா க்ஷணம் க்ஷணம் சிற்பம்பா, அது வளர்ந்தையா இருந்தா நல்லா இருப்பான், தேய்மையில கொஞ்சம் சுமார் ஆயிடுவான், சில நேரம் அச்சு பிச்சு காரியம் செய்வான், நல்லாதான் இருப்பா, ஆனா குடும்பத்தை ஏதாவது பண்ணிடுவா அப்படிப்பாங்க சில பேர். அதுக்கான காரணம் என்ன, அவனுக்கு சந்திர தசை நடக்குதுன்னு அர்த்தம், சந்திரன் சரியான இடத்துல இல்லைன்னா அப்படி நடக்கும். சந்திரனுக்கு சந்திரன் தான் வச்சுதான் ராசியை கணிக்கிறோம், நம்ம வந்து ரூபாசிஸ்டம், அதை வச்சுதான் ராசியை கணிக்கிறோம். அந்த ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திரன் வருகின்ற பொழுது சந்திராஷ்டமம்னு சொல்லி நிரம்ப பேருக்கு சந்திராஷ்டமம் சார் பயமா இருக்கு சார், ரெண்டு நாள் சந்திராஷ்டமம். நீங்க அந்த ஜோதிடர்களை பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பு, வாயே கிடக்காதீங்க, எந்த வேலையும் செய்யாதீங்க, ரெண்டு நாள் லீவ் போட முடியுமா? எங்க இருக்கு லீவ்? சீஎன்ஏ 10 நாள் 12 நாள் எப்படி மாசத்துக்கு 2 நாள் லீவ் போட்டேன்னா 12 24 நாள் அது 26 நாள் வரும் சந்திராஷ்டமம். கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா 26 நாள் 28 நாள் வரும் சந்திராஷ்டமம் ஒரு ராசிக்கு ஒரு வருஷத்துல. யார் இருந்தவா எப்படி லீவ் போட முடியும்? சந்திராஷ்டமம் தனி எதுவும் பண்ண முடியாது, ஜெல்வ நட்சத்திரம் தனி எதுவும் பண்ண முடியாது. இந்த 4 நாள் ஒதுக்கி வச்சுட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 60 நாள் ஒதுக்கி வச்சிருச்சு, 28 28 56 நாள் என்ன வேலையும் செய்யக்கூடாது. இன்னைக்கு டீச் பண்ணாமா இல்லையா சந்திராஷ்டமமா டீச் பண்ணக்கூடாதா? இன்னைக்கு செக்ல சைன் பண்ணாட்டில் இன்னைக்கு சந்திராஷ்டமமா செக்ல சைன் பண்ணக்கூடாதா? இன்னைக்கு ஏன் பண்றது? அது மாதிரி யாராவது சொன்னா நீங்க பயந்துடாது. இன்னைக்கு சந்திராஷ்டமம், இன்னைக்கு ரொம்ப அலர்ட் பண்ணணும் அப்படின்னு யாராவது சொன்னா நம்பவே நம்பாதீங்க. ஏன்னா திங்கட்கிழமை அன்றைக்கு பிரகோஷத்தால் போது சுவாமியை வழிபாடு செஞ்சுட்டு போனதுக்கப்புறம் சந்திரன் எங்க இருந்தாலும் அந்த அஷ்டமத்துல இருந்தாலும் ஜென்மத்துல இருந்தாலும் அவரால் ஒன்றும் பண்ண முடியாது. கிளர்க்கு இந்த செக்கை பாஸ் பண்ண மாட்டேன்னு எவ்வளவுதான் அழைச்சாட்சம் பண்ணாலும் மேனேஜர் நமக்கு ஃப்ரெண்டாக இருந்தால் அந்த செக் தானே பாஸ் ஆகிட முடியும். கிளர்க்கு நான் இதை பண்ண மாட்டேன், மேனேஜர் வர கூப்பிட்டு நீ பண்றேன் இல்லை நான் பண்ணுமானு கேட்டாலும் வச்சுக்கணும். அது போல சந்திராஷ்டமம் வந்தா படுத்தும், ஜென்மத்துல வந்தா படுத்தும்னு யாராவது சொன்னா பயப்படாது. மேனேஜரே தெரியும், டிஜிஎம் லெவல்ல ஜிஎம் லெவல்ல தெரியும். சொல்லட்டுமா, வேண்டவே வேண்டாம், அங்க போவாத, நான் இங்கேயே முடிச்சுடுவேன் சுவாமி. அது மிகச்சிறந்த வழி. திங்கட்கிழமை என்று வரக்கூடிய புரோஷ தினத்துல சுவாமியை வழிபட்டீங்கன்னு சொன்னா மனக்குழப்பங்கள் எல்லாம் விளையிடும். மனக்குழப்பம் அதுவும் இந்த மூன்று நான்கு இடங்கள்ல வரும். திருமணம் பார்க்கும் போது வரும், ஒரு நாலஞ்சு ஜாதகம் சேர்ந்தாப்ப வரும். அது வரைக்கும் ஒன்றும் ஜாதகமே வராது. ஒரு ஜாதகம் வந்த உடனே ரெண்டு மூன்று ஜாதகம் சேர்ந்தாப்ப வரும். இதுல இது பெற்றா இது பெற்றா எதுன்னு ஜோசியத்தை போய் கொடுத்து, சார் இந்த ரெண்டு ஜாதகத்துல எது பெற்ற பண்ணிட்ட உடனே அந்த பையன் சொல்லுவான், இந்த ஜோசியர் திட்டம் என் வாழ்க்கையை கெடுத்து குட்டிச்சவங்க ஆக்கினதே அதுதான் அப்படின்னு அந்த அம்மாவும் திட்டுவான். அன்னைக்கே இப்போ சதா சேர்ந்து போது ஒரு அம்மா சொல்றாங்க, அன்னைக்கு என்ன அஞ்சு போன் போட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒருத்தர் ஒத்த காலில் நின்றுட்டு இருந்தார் அப்படின்னா நான் இன்னைக்கு கேட்டேன் இந்த மாமிக்கு சதாபிஷேகம் நடந்திருக்கு. அல்லாத மாமாவுக்கு 80 வயசு முடிஞ்சிருக்கு, அந்த மாமிக்கு 76 வயசு. அன்னைக்கு வந்து அந்த காலத்துல என்ன அஞ்சு போன் போட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஒருத்தர் ஒத்த காலில் நின்றுட்டு இருந்தார். பண்ணிட்டு இருக்க வேண்டியதானே மாமி அப்படின்னு பண்ணிட்டா இதெல்லாம் பார்த்துக்கவே முடியாது இல்லையா. அப்போ நமக்கு அது நடந்திருந்தா நல்லா இருக்கும், இது நடந்திருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு பாதி நேரம் நம்ம கற்பனையில உதவிக்கிட்டு இருக்கோம். அப்புறம் இப்படி ஏதாவது பிரச்சனை வந்துருமோ அப்படி ஏதாவது பிரச்சனை வந்துருமோ பயந்து தினம் தினம் பயப்படுறோம். ஒரு அம்மா இன்னைக்கு பொழுது நல்ல பொழுதா போடுண்டாப்பா அப்படின்றாங்க. இன்னைக்கு பொழுது நல்ல பொழுதா போடுண்டாப்பான்னு எதுக்கு இவ்வளவு பெருசு? ஒண்ணு வச்சு வாய, 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 பஞ்சாட்சரம் சொன்னா அந்த பொருள் நல்ல பொருளா தானே போகும். எப்படி பொருள் வீணா போகும்? நல்ல பொருளா தான் போகும், கண்டிப்பா போகும். வினைகள் அனைத்தையும் தீர்க்கக்கூடிய பதிகம் இந்த பதிகம். சந்திரன் ஒருத்தனுக்கு இருந்ததுன்னா குழப்பத்தை தருவான், ஆனா திங்கட்கிழமை இன்னைக்கு வந்துட்டா நல்ல சிந்தனை வளரக்கூடிய நாள் அப்படின்னு சொல்றார் சாத்திர அறிஞர்கள். இன்னைக்கு குழப்பம்னா நீங்க எடுத்துட்டு வைங்க, நம்முடைய வினைகள்லாம் நீங்கிடுச்சுதான், தீய வினையெல்லாம் நீங்கியாச்சு, இனிமேல் தொடர்வது நல்ல வினை. அருள்மிகு சுந்தர குஜாம்பிகையுடனாய அருள்மிகு வீழி அழகர் சுவாமி பேரை மாப்பிள்ளை சுவாமின்னு நரம்பு இடத்துல அங்க சொல்றாங்க. திருவள்ளி விடுதல மாப்பிள்ளை சுவாமி அப்படின்னு சொல்றாங்க. திருமணம் கைகூடாதவர்கள் இந்த தலத்து இறைவன் பெயரை இறைவி பெயரை சேர்த்து உச்சரித்தார் அருள்மிகு சுந்தர குஜாம்பிகையுடனாய அருள்மிகு வீழி அழகர் அப்படின்னு சேர்த்து உச்சரித்தால் திருமணம் கைகூடும். அருள்மிகு சுந்தர குஜாம்பிகையுடனாய அருள்மிகு வீழி அழகர் அப்படிங்கறத சொன்னால் திருமணம் கைகூடும். சார் எனக்கு மந்திரம் சொல்ல தெரியாது, ஜபம் சொல்ல தெரியாது, இந்த பாட்டு தெரியாது, எந்த பதிகம் 3வது திருமுறையில 119வது பதிகமா, இந்த பதிகத்தை படிச்சா திருமணம் நடக்குமா? வேண்டாம். அருள்மிகு சுந்தர குஜாம்பிகை என்பதாகிய அருள்மிகு வீழி அழகர் இந்த வார்த்தையை சொன்னால் திருமணத்தை கூட்டி வைப்பார். இல்லத்துல மங்களமான செய்திகள் வரும். மரம் விழிச்செழி தீர்த்தம் விஷ்ணு தீர்த்தம் திருமணம் கைவிட்டக்கூடிய தரம். எப்போதெல்லாம் இந்த திருக்கோயிலுடைய மணி ஓசை கட்டுறதோ அப்போதெல்லாம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லியவர்கள் சொன்னார்கள். சுவாமியை நேரடியாக இன்று தரிசனம் செய்தால் என்ன பலன் கட்டுமோ அந்த பலன் கட்டும். அந்த கூட்டத்தில் போய் நீங்களே இடிச்சு குடிச்சிட்டு எல்லாருடைய கலையையும் பார்த்து எனக்கு சுவாமியே தெரியல, எனக்கு சுவாமியே தெரியலன்னு கூப்பிட விட வேண்டாம். நீங்க எங்க இருந்தீங்களோ அங்கேயே உட்காந்து ஒன்று அமைச்சு வாய ஒன்று அமைச்சு வாய சொன்னா எங்களுக்கு எடுத்துட்டு பிரசாதம் வரும். அதுக்கு ஒரு வியக்தமா நான் சொன்னேன், நான் இல்லை அந்த பிரசாதம் தர இடத்துல, அது தானா வந்து எல்லோருக்கும் கொடுப்பதற்காக வருகிறதே தவிர எனக்கானது இல்லை. அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். அதுபோல நம்ம எடுத்து வரக்கூடிய செல்வமும் நமக்கானது இல்லை, நம்ம எல்லாத்தையும் பொறுத்ததுக்காக வரும். நாமளே பொறுத்தோம்னா யாரும் பிடிக்கிட்டு போக மாட்டேன். எனக்கு வேணும் எனக்கு வேணும்னு வச்சுக்கோம்னா நாமும் அனுபவிக்காம யாராவது ஒருத்தர் எடுத்துட்டு போயிடுவார், நமக்கே தெரியாது. அது ஒரு சுவாமி அதை காட்டுற அவ்வளவுதான், எல்லாமே அவசியம் பண்றா. அதுக்கப்புறம் அது பிரசாதமா என்ன சுவாமி இருக்கா எங்கேயாவது எல்லாத்தையும் கொடுத்துருவாரு. அதனால தான் அவர் எல்லாவற்றையும் தியாகம் செய்வதால் அவருக்கு பெயர் தியாக ராஜா. தியாகத்துக்கே ராஜா, எல்லாவற்றையும் தியாகம் செய்துள்ளார். இந்த அருள்மிகு சுந்தர குஜாம்பிகை உடனாய அருள்மிகு வீழி அழகர் அப்படிங்கிற வார்த்தையை சொன்னா திருமணம் கைகூடும் சொன்னேன். உடனடியாக அப்பாதி ஆமா ஆமான்னு சொல்லுவாங்க. ஆமா இது நடத்துவோம். யாருக்கெல்லாம் அந்த தலையெழுத்து இருக்கிறதோ அவர்களுக்கு இது போய் சேரும். ஏன்னா அது திருவிழா போட்டுதான் நான் வந்திருப்பேன். அன்னைக்கு ஒரு சொல்றேன் சார், நீங்க மட்டும் அந்த தலத்தோட பேரை கரெக்டா போட்டுருங்க, நான் வந்திருப்பேன். அதெல்லாம் வேண்டாம். யாருக்கு போகணுமோ அவர்கள் வருவார்கள், அவர்கள் கேட்பார்கள், அவர்கள் அதை சொல்வார். யாருக்கு நடக்கணுமா? ஏன்னா இல்வாழ்க்கையில் பிரச்சனை தீர்வதற்காக திருமணம் செய்த பதிகத்தை ஒருத்தர சொல்லணும். அந்த அம்மா வந்து 8 வருஷமா கோர்ட்ல கேஸ் நடந்தது. திருமணம் செய்த பதிகத்தை சொல்லி 2 வாரம் சொன்னாங்க. 2 வாரம்னா 14 நாள் சொல்லியாச்சு. சொன்ன உடனே ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் நான் பேச வரணும், போன் பண்ணி சார் நீங்க சொன்னீங்க திருமணம் செய்த பதிகத்தை 2 வாரம் படிச்சுட்டேன், இன்னும் ஒன்றும் தகவலே காணும். நான் சொன்னேன் அதுக்கப்புறம் ஏதாவது ஏறி வந்ததா கோர்ட்ல இருந்து? இன்னும் அதுவும் அல்ல, ஒரு பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் இன்னொரு பேச்சுவார்த்தை வருகின்ற சுமூகமான தீர்வு வரும். அந்த அளவுக்கு கூட பொறுமை இல்லை. 8 வருஷம் பொறுமையா இருந்த இந்த அம்மாவுக்கு அடுத்த ஏறிய போ அப்பதான் ஒரு சுமூகமான இடத்தை இறைவன் கொண்டு வந்து தர முடியும். அந்த அளவுக்கு கூட பொறுமை இல்லை. இல்ல நான் உங்ககிட்ட கேட்கலாம்னுக்காக கேட்டேன், அடுத்த ஏறி மாறும் பாருங்க அப்படின்னு. அதாவது மாறியது, அவர்கள் எந்த விதமான விளக்கம் பெறாமல் வந்து சேர்ந்து விட்டார்கள். அதுவே கதை. திருவண்ணாமலை பதிகத்துக்கு அவ்வளவு சிறப்பு உண்டு. திருவண்ணாமலை பதிகத்துக்கு அவ்வளவு சிறப்பு உண்டு. ஒரு ஜபம் உண்டு, காணாம போன பொருள் கிடைக்கிறதுக்கான ஒரு ஜபம். நண்பரோட பகிர்ந்து கொண்டேன். திருமணம் கைவிட்ட ஒரு தளத்தை பற்றி சிந்திக்கின்ற போது அந்த கதையை நினைக்கணும். ரெண்டு போகும் சங்கிலியே ஒரு அம்மா எடுத்து போயிட்டாங்க. எடுத்த அம்மா யாருங்கிறது பறிமுறுத்தவங்களுக்கு நல்லா தெரியுது. இந்த அம்மா தான் எடுத்து போயிட்டாங்க அப்படின்னு நல்லா தெரியுது. சொன்னாங்க எனக்கு ரெண்டு பேரையும் தெரியும், செயின் எடுத்தவங்களையும் தெரியும், செயின் பறிமுறுத்தவங்களையும் எனக்கு தெரியும். அந்த அம்மா வந்து சொன்னாங்க இந்த மாதிரி ரெண்டு போகும் சங்கிலி எடுத்து போயிட்டாங்க சார், நான் வந்து போலீஸ்ல சொல்லிடலாமான்னு பாக்குறேன், எனக்கு நல்லா தெரியுது கூட தான் சொன்னேன். சொல்லாதீங்க பாவம், வயதுக்கு வந்த பெண்ணை வைத்திருக்கிறார், ஒரு பெரிய பெண்ணை திருமணத்துக்காக வைத்திருக்கிறார். நீங்க போலீஸ்ல சொன்னீங்கன்னா அவர்களுக்கு எதெல்லாம் கேட்பாங்கன்னு தெரியாது. சுத்தி வளர்ச்சி நம்ம கிட்டேயே அது வந்தாலும் வந்துடும். வழக்கு என்னைக்குமே ரெண்டு பக்கமும் கூர்மையான ஆயுதம். நீங்க வழக்குக்கு போனீங்கன்னா நல்லா ஞாபகம் வச்சீங்க, அது ரெண்டு பக்கமும் கூர்மையை உள்ள ஆயுதம். சில நேரம் அது உங்களையும் பார்ப்பாங்க, அது எங்கள்ட்ட ஒரு தப்பு இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க வழக்கெல்லாம் போயிடக்கூடாது. அது டக்குன்னு எவன் போடுறானோ அது பதம் பார்க்கும். ஏன்னா கத்தி காயதான் வெட்டணும்னு அவசியம் இல்லை, காய வெட்ட கையும் சில நேரம் கை வெட்டிடும், நம்மளே தான் வெட்டிக்கிறோம் தெரியாம. அது போல வழக்கு சில நேரங்களில் தவறா வந்துடும், அதனால வேண்டாம். அந்த வீட்டு ஐயாவுக்கு ரொம்ப வருத்தம், குழைய தெரியாத சுத்தம் பண்ணுவோம், ஒண்ணும் தெரியாத மக்களும் நீ ஒண்ணு ரெண்டு பேரையும் சேர்த்து நான் போனேன்னா என் வழி அவ்வளவுதான். அதோ புரியுது ஐயா மன்னிச்சுக்கிட்டு என் வழியும் தான், எந்த வழக்கும் போக கிடையாது. ரொம்ப ரூபாய் வேணாம் என்னை விட்டு சண்டையா, நான் இல்லையா மன்னிச்சுக்கோ, தப்பு நீ தான் பண்ண, ஆமா நான் தான் பண்ணேன், நீ சரியாவே பேசல சரியா பேசல மன்னிச்சுக்கோ, நல்லா பேசுவோம் இனிமே நல்லா பேசுவோம் மன்னிச்சு. அவ்வளவுதானே, இதுல என்ன சண்டை இருக்கு, எந்த விதமான சண்டையுமே கிடையாது, என்ன பேசுறீ தெரியாம பேசு மன்னிச்சு. அவ்வளவுதானே, ஒரே வார்த்தையில முடிஞ்சு போச்சு. இல்ல இல்ல நான் பேசினது இந்த படி கரெக்டு, இந்த சட்டத்தின் படி கரெக்டு, எதுக்கு இதெல்லாம் தேவையில்லை. இந்த அம்மா வந்து வேண்டாம ஒதுங்க அப்படின்னு இந்த அம்மா கேட்டுட்டாங்க. ஒரு உடம்பரவா சகோதரி போன்ற அந்த அம்மா வந்து சரி சுந்தரராமன் சொன்னா ஏதாவது செய்தியா இருக்கும் அப்படின்னு விட்டுட்டாங்க. கால் உருண்டோடி உருண்டோடி அப்புறம் அந்த பெரிய பெண்ணுக்கு அந்த யார் நகையை எடுத்தாங்களோ அவங்க வீட்டுல திருமணம் நிச்சயமாகும். அந்த பெண்ணுக்கு திருமணம் நிச்சயமாகும். திருமணம் நிச்சயமாகி திருமணத்துல தாலி கட்ட நேரம் அந்த வீட்டுல ஏதோ ரெண்டு போகும் சங்கிலி காணும் காணும். அதாவது நீங்க போட்டேன்னு சொன்னீங்க, போடல இருக்குன்னு சொன்னீங்க, இல்லை இந்த மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணி கரெக்டாக ரெண்டு போகும் சங்கிலி. இல்லை இந்த இடத்துல நாங்கள் திருமணம் பண்ண மாட்டோம்னு எழுந்து போற நேரம் ரெண்டு போகும் சங்கிலி ஆல்ரெடி பறிமுட்டாங்கல்ல, அந்த அம்மாவும் அங்கே இருக்கிறாங்க நானும் அங்கே இருக்கேன். அந்த அம்மா உடனே இந்த ரெண்டு போகும் சங்கிலிக்காக கல்யாணத்தை நடத்த வேண்டாம், நான் தரேன் ரெண்டு போகும் சங்கிலி, திரும்ப ரெண்டு போகும் சங்கிலி தராங்க. ஏற்கனவே ரெண்டு போகும் சங்கிலி பறிமுறுத்தவங்க, இப்ப இன்னும் ரெண்டு போன் சங்கிலி தராங்க. அந்த அம்மா அப்படியே மன வரையில அப்படியே கடன் கலங்கி கையை குடிச்சுக்கிட்டு நீ இவ்வளவு நல்ல மனசு தராட்டு நான் ரெண்டு போன் சங்கிலியை திருடிட்டேன்னு சபையில ஒத்துட்டாங்க. பெண்ணுக்கு திருமணம் ரெண்டு போன் சங்கிலியாக தடைப்படும் போது உடனே இவ்வளவு நல்ல மனசு தராட்டு நான் ரெண்டு போன் சங்கிலியை திருடிட்டேன்னு சபையில ஒத்துட்டாங்க. போலீஸுக்கு போயிருந்தா கூட ஒத்துக்காம என் டபாய்ச்சிருக்கலாம். போலீஸுக்கு போயிருந்தா கூட சட்டத்தினுடைய நுணுக்கங்கள் வழியாக காணும், அதை கண்டுபிடிக்க வேண்டும் காவல் அதிகாரிகள் என்று சட்டம் சொல்லியிருக்கும். ஆனா சபையில ஒத்துக்க வச்சிருக்காரு, சத்தியம் எப்போதுமே சபையில ஒத்துக்க வச்சிருக்கும்.
சபையில ஒதுக்க வச்சிருவோம். யாருக்கும் தெரியாம எதையாவது பண்ணிட்டு இருக்கலாம் அப்படின்னு மட்டும் நினைச்சிடக்கூடாது. அது என்றைக்காவது ஒரு நாள் சுவாமி கொண்டு வந்து வெளிப்படுத்திவர், கண்டிப்பா கொண்டு வருவார். அதுக்கான காலம் இருக்கிறது. அந்த மந்திரத்தை சொல்லிட்டே இருந்தோம்னா அவர் சொன்னார், நம்பிக்கையோடு சொன்னாயா, நீ சொன்ன மந்திரத்தை நம்பிக்கையோடு சொன்னார். அது 10 ஆண்டு காலம் ஆயிருக்கலாம், 8 ஆண்டு காலம் ஆயிருக்கலாம், ஆனா அந்த கால ஓட்டத்தில் அது எப்படி கொண்டு வந்து வெளிப்படுத்தியது அப்படிங்கறதுதான் அந்த சிறப்பு. பாவத்தை முழுமையாக தீர்க்கக்கூடிய பதிகம் இந்த பதிகம், திருவுருளி விடுதலை பதிகம். மனத்திலே நல்ல மகிழ்ச்சியையும் புண்ணியத்தை சேர்க்கக்கூடிய பதிகம் இந்த பதிகம். திருவாரூர் சக்கரம் பெற்ற தலம் சரந்தராசுரங்கிற அரக்கனை அறிவிப்பதற்காக அந்த திருவுருளி விடுதலை கோபுரம் இருக்கு, அதுக்கு விண்ணெழுச்சி விமானம்னு பேரு, விண்ணெழி விமானம்னு. அது திருமாலால் கட்டப்பட்ட விமானம். நம்ம வெளியிலேருந்து பார்த்தோம்னா நமக்கு முதல் முதல்ல தெரியறது கோபுரம் தான். அதுக்கு வந்து தூலலிங்கம்னு பேர். நீங்க எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் முதல்ல விமானம் கண்ணுக்கு தெரியும். நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க கோபுர தரிசனம் கோடி பாப விநாசனம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. வேற ஒன்றும் இல்லை, 39 கோடி தேவர்கள், பூத கணங்கள், தேவ கணங்கள் அந்த கோபுரத்தை தாங்கி கொண்டிருக்கின்றன. நீங்க அதை பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பொம்மையும் இந்த விகாரமா கூட இருக்கும், முகம் சரியில்லாம இருக்கும், அழகு இல்லாம இருக்கும், அது ஒரு பக்கம் தாங்கிட்டு இருக்கும். ஒரு பக்கம் அழகா இருக்கும், அது ஒரு பக்கம் தாங்கிட்டு இருக்கும். அப்படி இந்த உலகத்துல கொஞ்சம் தேவையே இல்லை நாம நினைச்சிட்டு இருக்கோம், அவன் ஒரு பக்கம் இந்த பூமியை தாங்கிக்கிட்டு இருப்பான். கொஞ்சம் அழகா இருக்கான் நினைச்சிட்டு இருப்போம், அவன் ஒரு பக்கம் இந்த பூமியை தாங்கிக்கிட்டு இருப்பான். இப்படி தேவையில்லாதவர்கள் யாரும் இல்லை அப்படிங்கறத உணர்த்துவதற்கு அந்த ஸ்தூல லிங்கம். இதை பார்க்கும் போதே நம்ம யாராவது பார்த்தா ஓம் நமச்சிவாய உள்ள இருக்கிற சிவனை வணங்கணுங்கிறத சொல்றதுக்கு அது ஸ்தூல லிங்கமா இருக்கு. லிங்கம்னா என்ன? உயிர் கூட்டம் தான் லிங்கம், வேற ஒன்றும் இல்லை. லிங்கம்னா லிங்கம்னா சொன்னாரு, சதுரமா இருக்கும், அதுதான் பழமை. வட்டமா இருந்தா அது புதுசு. தெற்கு பக்கம் பார்த்து அந்த கோமுகி வைக்கிறோம், இந்த தண்ணி போற பழைய தெற்கு பக்கம் பார்த்து வைக்கிறோம். வேணும் அந்த திருக்கோயிலா இருக்கு, மனுஷன் அப்படியா இருக்கு, மனுஷன் எங்கேயாவது அப்படியா இருக்கான் இல்லையே? ஏன் மேல் நோக்கி வளரான் தெரியுமா? திருக்கோயிலும் மேல இருக்குதா, தெற்கு பக்கம் இருக்குன்னு நினைச்சுக்காரு. அதனாலதான் மனுஷன் மேல எண்ணங்களின் வழியாக நீங்கள் உயர்ந்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் திருக்கையிலாயிருக்க போகிறீர்கள் என்று பொருள். எண்ணம் வயலாம நான் தெற்கு பக்கம் பார்த்து சிவபெருமான வழிபாடு செஞ்சுட்டேன், தட்சிணாமூர்த்தி வழிபாடு செஞ்சாச்சு, வைதவரை வழிபாடு செஞ்சாச்சு, திருவாரூர்ல பிறந்தாச்சு, தில்லைய நினைச்சாச்சு, காஞ்சியபுரத்தை நினைச்சாச்சு, எனக்கு முக்தி கிடைக்குமானா? முக்தி கிடைக்கவே இல்லைங்க. எனக்கு பக்தி நிறைய இருக்கா சார்? பக்தி இருக்குன்னு சொன்னா, யாராவது ஓம் நமச்சிவாயான்னு சொன்னா நம்ம கண்ணுல தண்ணீர் வரணும். எனக்கு யாராவது ஓம் என்ன ஏமாத்த போறாலும் தெரியலையே அப்படின்னு எனக்கு தோன்றது. ஏன்னா நான் அது மாதிரி ஏமாத்துறேன், என்னவோ என்னவோ தெரியல. யாராவது ஓம் நமச்சிவாய் என்ன ஏமாத்த போறாலும் தெரியல அப்படின்னு தோன்றது. யாராவது ஓம் நமச்சிவாயான்னு சொல்லி உங்களுக்கு பக்தி பெருக்கில் ஆனந்த கண்ணீர் ஊற்றீர்கள் என்று சொன்னால் நீங்கள் பக்தியோடு இருக்கிறீர்கள் என்று சொல்றோம். அந்த விண்ணெடி விமானத்தை திருமால் சரந்தராசுமணியை அழிப்பதற்காக விண்ணெடி விமானத்தை அமைத்து சரந்தராசுமணி அழிப்பதற்காக சக்கரம் பெற்ற தலம் இந்த தலம். அப்போ எதிரிகள் யாராவது இருந்தா அந்த எதிரிகளை அழிப்பது இல்லை, நமக்கு உடன்பாடா ஏற்றவர்களாக மாற்றக்கூடிய தலம் இந்த தலம். எதிரிகளை யாரும் கிடையாது. நிறைய பேர் அப்படி ஒரு மாய கற்பனையில வச்சுட்டு இருக்காங்க, அவன் எனக்கு எதிரி சார், இவன் இருந்தா நான் வரமாட்டேன், நீ அவனை கூப்பிட்டுருக்கியா, நான் வரமாட்டேன், நீ அவனோட போ. அப்புறம் கேட்டா சேர்வா கோஷம் ஆகாது சார், துஷ்டாவை கண்டா தூர விலகு. இதே வார்த்தையும் அவனும் சொல்லிட்டு இருப்பான், இவனும் சொல்லிட்டு இருப்பான். துஷ்டார கண்டா தூர விலகுங்கிறத யாரோ ஒருத்தான சொல்ல முடியும். அவனும் சொல்றான் துஷ்டார கண்டா தூர விலகு, நான் ஒதுங்கி வந்துட்டேன். இவனும் சொல்றான் துஷ்டார கண்டா தூர விலகு, நான் ஒதுங்கி வந்துட்டேன். யார் துஷ்டன், யார் முடிவு பண்றது? இந்த உலகத்துல யாருமே துஷ்டனும் கிடையாது, யாருமே அறக்கணும்னு கிடையாது. அவன் அவ்வளவுதான், அவன் அவனுக்கு நேரத்துக்கு தகுந்தா போல மாறான். நல்ல நேரம் வந்தா தேவர்களை போல சிந்திக்கிறான், கெட்ட நேரம் வரும்போது அறக்கணும் போல சிந்திக்கிறான். அவ்வளவுதான். நல்லவன் கெட்டவன் அப்படின்னா நீங்க பாகுபடுத்தல முடியாது. இப்ப எனக்கு நல்ல நேரம், நான் தேவனை போல சிந்திக்கிறேன்னு அர்த்தம். கெட்ட நேரம், நான் அசுரனை போல சிந்திக்கிறேன். அப்ப ரெண்டு பேரும் எப்படி இருக்கு? ஒரே இடத்துக்குள்ளதான் இருக்கு. ஒரு மல்டிபிள் பர்சனாலிட்டி சொல்ற மாதிரி சில நேரம் நல்லவனா இருக்கும், சில நேரம் கெட்டவனா இருக்கும். கெட்டவனா இருக்கிற நேரம் அதிகமாச்சு வைங்க, நமக்கு வாழ்க்கையில துன்பம் வரப்போகுதுன்னு அர்த்தம்.
நல்லவனா இருக்கிற நேரம் அதிகமா சின்ன வைங்க, நமக்கு வாழ்க்கையில இன்பம் வரப்போகுதுன்னு கேட்டார். நீங்க ப்ரொபோஷன் சொல்றீங்க சார், எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. பணக்காரனாரத்துக்கு ஏதாவது வழி சொல்லுங்க, பணக்காரனாரத்துக்கு ஒரே ஒரு வழி சொல்லிடுறேன், முடிஞ்சா கோபப்படுங்க. யாரையும் எதுக்கும் எப்பவும் கடினே சொல்லாதீங்க. நீங்க பணக்காரங்க யாரையும் எதுக்கும் எப்பவும் கடினே சொல்லாதீங்க. ஏன் பண்ணு என்னடா பாட்டு பண்ணுங்க சரி பரவாயில்ல அப்படின்னு நீங்க பணக்காரங்க என்ன செய்யணும். யாரையும் கடிந்து பேசாதீர்கள், உங்களுக்கு பணம் வந்து கொட்டும் அலுவலகத்தையா தப்பே பண்ண கூட நீங்க கூடாது. உங்களை யாராவது கடிந்து பேசினா கூட நீங்கள் கடிந்து பேசக்கூடாது. கடிந்து பேசுறா தெரியாம பேசுறா அப்படின்னு முடியுமா பாருங்க. என்னால முடியல, உங்களால முடிஞ்சா பின்பற்றுங்க. பணம் வேண்டும் என்று ஆசைப்படுகின்றவர்கள் பின்பற்றுங்க. என்னால முடியல, யாராவது என்ன திட்டினா சர்வன் ஏறிடுது, யாராவது கடிந்து நோக்கினாலே என்னடா பாக்குற அப்படின்னு கேட்கணும் போல இருக்கு. எல்லாம் சாமி பார்த்து பாருங்க, என்ன வரமாட்டேங்குது. ஆனா பணம் வேண்டும் என்று விரும்புகின்றவர்கள் கடிந்து பிறரை சொல்லாமல் இருந்தீர்கள் சொன்னா பணம் கொட்டு கொடு கொட்டும். அது அலுவலகமா இருக்கலாம், வீடா இருக்கலாம், பிசினஸா இருக்கலாம், எந்த இடத்துல வேணாலும் இருக்கு, என்ன வேணாலும் தொழில் பண்ணுங்க. கடிந்து பேசாமல் இருந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு பணம் கொட்ட போனாலும் இந்த தன்மை உங்களுக்கு இன்னைக்கு தெரியுது பாத்தீங்களா. இதுவே ஒரு சிம்டம்ஸ், உங்களுக்கு பணம் வரப்போகுதுங்கிறதுக்கான சிம்டம்ஸ். இந்த தன்மை நீங்க எப்பதான் பணம் இழந்தீர்கள் யோசிச்சு பாருங்க. வேகமா கோபத்தோட செயல்பட்டுருப்பீங்க, அப்பதான் பணம் இழந்திருக்கும். தப்பு போன ஆட்டோல இறங்கி வந்தோம்னா ஆட்டோ வர கூட 500 ரூபாய் கேட்பாரு. பொறுமையா நிதானமா வந்து ஆட்டோ எவ்வளவு இருப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் ரொம்ப நிதானமா இருக்காரு, என்கிட்ட பார்த்து பேசணும். ஆட்டோக்காரே நிதானமா கேட்பாரு. நீங்க ரொம்ப நிதானத்தோடு இருந்தீர்கள் சொன்னால் உங்களுடைய பணம் சரபராசுரன் என்ற அசுரனை வளைப்பதற்காக விண்வெளி விமானத்தை அமைத்து திருமணியோடலே வழிபாடு செய்தார் விஷ்ணு. அதனால விஷ்ணு தீர்த்தம் அவர் ஏற்படுத்திய குலம் அங்கே இருந்து இருக்கு. இந்த பதிகம் நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கக்கூடிய பதிகம் 3 திருமுறையில 119வது பதிகம். 119வது எண்ணை கூட்டிங்கன்னா 9, 2, 11 ஏகாதசிங்கிறது சுவாமிக்கு ரொம்ப உயர்ந்த எண்ணு. அதை விட சிறப்பு அதை கூட்டினீங்கன்னா 2 வரும். சந்திரனுக்கான எண்ணு எண் கிடைத்த சாத்திரத்துல 2. இன்னைக்கு திங்கக்கிழமை, அதனால மன சஞ்சலம் எதுவாக இருந்தாலும் இன்னைக்கு சுவாமிகிட்ட கொடுத்துருவோம். என் மனசுல இந்த சஞ்சலம் ரொம்ப இருக்கு, என்னால தாங்க முடியல. இந்த சஞ்சலத்தை உங்ககிட்ட தரேன். கோயிலுக்கு வந்தா ஏதாவது எடுத்துட்டு வரணும், அர்ச்சனை எடுத்துட்டு வரணும், பூ எடுத்துட்டு வரணும், பழம் எடுத்துட்டு வரணும், எதையாவது எடுத்துட்டு வரணும். என்கிட்ட ஒண்ணும் இல்லை, ஏன் நான் செஞ்ச பாவம் மூட்டை இருக்கு, எடுத்துட்டு வரேன். எனக்கு மனசுல காதல் நிறைய இருக்கு, அப்படியே எடுத்துட்டு வரேன், உங்ககிட்ட கொடுத்துட்டு போறேன். திரும்ப தான் வேண்டாம், ஏன்னா ஆப்பிளா இருந்தா ஆரஞ்சா இருந்தா வாழைப்பழமா இருந்தா நன்னா இருக்கு, சாப்பிடறதுக்கு யூஸ் ஆகும், குடும்பம் ரெண்டு அப்படின்னு கேட்கலாம். இது பாவம் மூட்டை, அதனால மன சஞ்சலம். இதை வந்து கபாலீஸ்வரத்தை இன்னைக்கு கொடுத்துருவோம். திரும்ப வேண்டாம், இந்த சஞ்சலம் திரும்ப வேண்டாம், திரும்ப வரவே வராது. வேற எங்க இருக்கிறோம், நீ இருக்கிறோம், சுவாமிகிட்டே பத்திரமா இருக்கணும். இனிமே இன்னொரு பிறப்பு நமக்கு கிடையாது, அதனால இந்த பிறப்பிலேயே நம்முடைய சஞ்சலத்தை இறைவனிடத்தில் கொடுத்து விடுவோம். கொடுத்துட்டோம்னா நமக்கு இன்னொரு பிறப்பு கிடையாது, சஞ்சலம் தீர்ந்தாச்சு. புள்ளித்தோல் ஆடை பூண்பது நாகம் சிந்திக்கலாம். ஆனா சொற்பொழிவுல அப்படி பண்ணணும்னு வைக்கல, ரெண்டு பேர் தான் இருப்பாங்க. ஒன்னு மைக் வைக்கிறவங்க இன்னொன்று தான், சொற்பொழிவுல அப்படி வைக்க முடியாது. அது அந்த தகவலை நான் வந்து சொல்றேன், நான் அடுத்த வாரம் சொல்றேன்னு சொல்லிட்டேன். புள்ளித்தோல் ஆடை, இந்த பதிகம் புலித்தோல் அணிந்த ஆடையினை இறைவன் போர்த்தி கொண்டிருக்கிறான் அப்படிங்கிற தகவலை தரும். இந்த தரத்துக்காக வரேன். வருகிற போது அலுவலகத்தில் போய் உட்காரு, ஒரு அம்மா வந்தாங்க, சார் எனக்கு உங்ககிட்ட ஒரு செய்தி கேட்கணும், கேட்கலாமா இப்போ அப்படின்னாங்க. கேளுங்கம்மா. இப்போ இப்போ ரொம்ப நேரம் இல்லை, இந்த ஆரம்பிக்கிற சொற்பொழிவு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால போனேன், உள்ள உட்காந்துருந்தா அந்த அம்மா கேட்டாங்க, மார்கழி மாதம் தொடங்கி நாலாவது நாள் இது, நான் கபாலிய நந்தியம் பெருமானத்தில் வந்து பார்த்துட்டு இருந்தேன், முகம் தான் இல்லாம அப்படியே புலி தோல் ஒன்று நின்னது போல இருந்துச்சு, அது என்ன குறியீடுன்னு கேட்டாங்க. மார்கழி மாதம் நாலாவது நாள் நடந்த ஒரு செய்திய இன்னைக்கு கேட்குறீங்க நீங்க, இந்த ஒரு குறியீடு என்ன தெரியுமா, இன்னைக்கு திருமொழி விடுதலை பதிகத்துல ஞானசம்பந்தம் இதை பற்றி சிந்திக்க இருக்கிறோம், ஞானசம்பந்தம் பற்றி சிந்திக்க இருக்கிறோம், அதுக்கு உங்களுக்கு முன்னாலேயே 12 நாள் முன்னால காமிச்சிருக்கு, 10 நாள் முன்னால காமிச்சிருக்கு, அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. அதுலேயும் சொன்ன உடனே இன்னைக்கு என்ன பதிகம், திருமொழி விடுதலை பதிகம், புள்ளித்தோல் ஆடை. அப்ப அன்னிக்கே சுவாமி போன புரோஷன் முடிஞ்ச உடனே ஆஹா உபதான் தெரியுதுதான் சொல்ல போறான் அப்படின்னு அன்னிக்கே புளித்தோல் ஆடை அணிஞ்சிருக்கா கபாலீஸ்வரன் நான் நினைக்கிறேன். அதனாலதான் பாக்குறவங்களுக்கு எல்லாம் புளித்தோல் ஆடை தெரிஞ்சிருக்குன்னா என்னவா பொருள் கொள்ள முடியும், இந்த புள்ளித்தோல் ஆடை, புள்ளிகளுடைய புளியனுடைய தோலை ஆடையாக அணிந்து கொண்டிருக்கக்கூடிய ஈஸ்வரன். பூம்பது நாகம், உயிர்கள பசுவும் நாகமும் உயர்ந்தவர், பசு உயர்ந்தது, அடுத்ததான் நாகம் உயர்ந்தது. ஆனா நம்ம அதை ரொம்ப தவறுதலா புரிஞ்சுட்டு இருக்கோம். என்னுடைய நண்பருடைய இடத்துல நாகம் வந்து போவோம், அது வாட்டி வந்து போவோம், ஏதாவது ஏதாவது சாப்பாடு உப்பாடு செஞ்சு வச்சிருந்தாங்கன்னா அது கிட்ட வராது, அது அது ஓரமா சுத்தி போகும். அது சில நேரங்களில் என்ன, நாகராஜா நாங்க வரணும் அப்படின்னா ரூம் விட்டு வெளில வந்துடும், நாகராஜா நாங்க வரணும் அப்படின்னு சொன்னா ரூம் விட்டு வெளில வந்துடும், ரூம்குள்ள போய் உட்கார்ந்துட்டு இருக்குமா, அது நடு கூடத்துல படுத்துட்டு இருக்குமா, நாகராஜா நாங்க வரணும் அப்படின்னா அது கட்டணும் மறைச்சு போயிடுமா, மேல பரல இருக்குமா, நான் சொன்ன இதோட வாழ்ந்துட்டு இருக்கீங்களே பயமா இல்லையா அப்படின்னு, இதை விட குடும்பமான மனுஷங்களோடய நம்ம ரோக வாழ்ந்துட்டுறோம், இது என்ன பெருசா கட்டதான்
பாப்பு, அதை ஏதாவது பண்ணாதான் அது பண்ணும், நம்ம போற போக்குல ரெண்டு வார்த்தையை கேட்டே நம்மள காயப்படுத்தி போயிடும், ரெண்டே வார்த்தை
பிரபோஷன் சோறும் சொற்பொழிவு இருக்குதான், இதான் கேள்வி, இதை எப்படி கேட்கணும், ஐயா பிரபோஷனும் சொற்பொழிவு நல்லா போயிருக்கா, அவ்வளவுதானே,
ஒண்ணு இறந்து கிடந்து வாங்கிய மழையே பெய்ய
உடம்புதான்
ஒன்று வந்து எதிர்பார்க்கல,
பாடுவாங்கல்ல
கொடிநீரு கொள்ளி தீவிளக்கு கூலிகள் கூட்டம் காளியை குணம் செய்யும் துடைத்த காளி போன்ற எண்ணம் இருக்கு, விகாரமான சிந்தனை வந்துருச்சுன்னு சொன்னா நமக்கு நம்ம முகமே விகாரம் ஆயிடும். கடுகடு கோபத்துல பேசும்போது உங்ககிட்ட கேமரா இருந்ததுன்னா வேற ஒன்றும் செய்ய வேண்டாம்,
கோபப்படும் போது எப்படி இருக்கும்,